ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் எப்படி நாம் அந்த நாளை சந்திக்க வேண்டும், வழிகாட்டுதல் நமக்கு அவசியம் தேவை. வேதம் என்பது வழிகாட்டக்கூடிய நற்செய்திகளையும் இன்னும் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய எச்சரிக்கைகளையும் கொண்டிருக்கிறது. வேதம் எப்படி நமக்கு அறிவிக்கப்படுகிறது என்றால், உங்களுடைய உள் உணர்வின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. உள் உணர்வின் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் வேதம் என்பதை நாம் அறிய வேண்டும். வெளிப்புற சூழ்நிலைகளுக்கும் வெளிப்புற புலன்களிலிருந்து பார்வை மூலமாகவும் கேள்வி வாயிலாகவும் நாம் அறிவாக கொண்டிருக்கூடிய ஒவ்வொன்றும் அசத்தியமானது, அதில் உண்மை இல்லை. உள்ளுணர்வாக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனிடமிருந்துள்ள சத்திய வாக்கு, அது நிகழ்ந்தே தீரும். இன்று நாம் அதிகாலையில் இருக்கின்றோம், வழிகாட்டுதல் என்ன? நேற்றைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி இன்றைய வாழ்க்கையா? இன்றைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டுமா? அந்த புதிய வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. தீமைகள் நீக்கப்பட்டதாகவும் நோய்கள் விலக்கப்பட்டதாகவும் புதிய ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் உள் உணர்வோடு படைக்கப்படுகின்றோம். அந்த உணர்வை கவனித்தால் தவிர நம்முடைய வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கையை போன்றே தொடரும். அதாவது இறந்த கால வாழ்க்கை மீண்டும் தொடர்கின்றது. இறந்த கால வாழ்க்கையில் வாழும் பொழுது நமக்கு உற்சாகம் கிடையாது, சோர்வு தீண்டும், நம்பிக்கை கிடையாது, கவலைகள் நெருங்கும். இன்னும் நாளைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையும் இருக்காது. நேற்றைய வாழ்க்கையினுடைய துர்ச்சகனங்களும் துக்கங்களும் தொடரும். மனதை நாம் கவனிக்க வேண்டும். உள் உணர்வாக அந்த மனதிற்கு வெளிப்படக்கூடிய வகையில் சிந்தனையை மேற்கொள்ள வேண்டும். சிந்தனை என்பது அறிவாற்றல் மிக்கது. ஒளிமயமான வாழ்க்கைக்காக நமக்காக அறிவிக்கப்பட்டுக்கூடிய சத்தியத்தின் மீது விருப்பம் கொள்ளச் செய்யும். அந்த விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையாக உருவெடுக்க ஆரம்பிக்கும். அந்த நாளிலிருந்து விருப்பம் நான் கொள்ளும் பொழுது என் மனதில் ஒரு தேவையை நான் கருக்கொண்டிருக்கின்றேன், மனதில் கருத்தரிக்கின்றேன். என் உள் உணர்வாக வெளிப்படக்கூடிய ஒவ்வொன்றும் என் மனதில் என் விருப்பத்தை தோற்றுவிக்கும் பொழுது நான் கருத்தரிக்கின்றேன். மனம் ஒரு கருவறையாக இருக்கின்றது. இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி ஆன்மாவிலிருந்து, உள் மனதிலிருந்து, மனதினுடைய சாட்சியத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது. எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த விருப்பமானது ஏற்கனவே நான் பார்த்திருப்பதை போன்றும் இதைவிட அழகானது வேண்டும் என்றும் என் மனம் எனக்கு கூறும். எனக்கு ஒரு விருப்பம் இருக்கின்றது. அந்த விருப்பத்தில் என்ன இருக்கிறது என்றால், சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த சுகத்திற்கு நான் உருவம் தேட முடியாது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் உருவம் கிடையாது. மனதிற்கும் உருவம் கிடையாது. உங்களுடைய மனதில் சாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கும் உருவம் கிடையாது. ஆன்மா இறைவனுடைய ஒரு சொல்லை அது கிரகித்து உங்களுடைய மனதிற்கு இறைவனுடைய நற்செய்தியாக அனுப்புகின்றது, அல்லது இறைவனிடமிருந்துள்ள ஒரு எச்சரிக்கையாக அனுப்புகிறது. வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு அழகான செய்தியை நமக்கு இறைவன் அறிவித்து அதனை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதையும் இறைவன் கவனிக்கின்றான். உங்களுடைய ஆன்மாவாக இருந்து கடவுளை நம்புகின்றோம் என்று கூறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த சோதனை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அமைகிறது. வேண்டும் வேண்டாம் என்ற இந்த இரண்டில் ஒன்றை கூறக்கூடிய செய்தியாக ஒவ்வொரு மூச்சும் அமைகிறது. உயிர் மூச்சு ஒவ்வொன்றிலும் என்னுடைய தேவையாக நான் அதை கவனிக்கின்றேன். உயிர் மூச்சு ஒவ்வொன்றிலும் என்னுடைய தேவையாக நான் அறியக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் என் ஆன்மாவிலிருந்து நான் கிடைக்கப் பெறுகின்றேன் என்று அந்த உணர்வை சத்தியமாக நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த மனதை கைவிட்டுவிடக்கூடாது எந்த ஒரு மூச்சிலும். உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என்ன வேண்டும் என்ன வேண்டாம், ஒரு விஷயம் அறிவிக்கப்படுகிறது, இது வேண்டுமா வேண்டாமா. இந்த இரண்டில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதென்றே நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையாக அமையப்போகின்றது. இதற்கப்பால் ஒரு தேவையில்லை, ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த பதில் வேண்டும். அப்படியானால் இதனை அறிவிக்கக்கூடிய நான் உங்களுக்கு இதனை நிறைவேற்றி தருவேனா அல்லது நீங்களாக நிறைவேற்றிக் கொள்ளப் போகின்றீர்களா? உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணத்தையும் உங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? சிந்தனைக்காக ஒன்று, இப்பொழுது நோய்கள் இருக்கின்றன, நீங்க வேண்டும். உங்களை மனதில் நான் அறிவிக்கின்றேன். அந்த நோய் என்ன என்பது தெரியுமா? வலிக்கிறது. அந்த வலி காரணம் தெரியுமா? தெரியாது. இப்பொழுது போக வேண்டுமா வேண்டாமா? காரணம் தெரிந்தால்தான் போக வேண்டும், அது இல்லாமல் போகக்கூடாது என்று கூறுவீர்களா, வேண்டும் என்று விரும்புவீர்களா? வேண்டுமா வேண்டாமா என்ன காரணம் என்று கேட்டால், நாம் இறைவனை கேட்கின்றோம் என்ன காரணம் என்று. அந்த காரணத்தை சொல்கின்றான், நீங்கள் 4-5 வருடங்களுக்கு முன்பாக இந்த தவறு செய்தீர்கள், அதன் காரணமாக இந்த விளைவு. நாமும் சொல்வோம், யாருக்கு என்ன பாவம் செய்தோமோ தெரியலையே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பது யார்? என்ன பாவம் செய்தேனோ என்று கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வியை அறிவித்தது இறைவன். பாவங்களின் காரணமாகத்தான் இன்று உங்களுடைய உடலில் ஒரு நோயாக விளைந்திருக்கின்றது. பாவங்களின் காரணமாகத்தான் என்ற சூழ்நிலையில் ஒரு துன்பம் என்னை தொடர்ந்து வருகின்றது. பாவங்களின் காரணமாகத்தான் மனிதர்களிடமிருந்துள்ள சில பிரச்சனைகள் நான் சம்பாதித்து விட்டேன். பாவங்களின் காரணமாகத்தான் நாளைய வாழ்க்கை பற்றி நான் இன்னமும் கவலை கொண்டிருக்கின்றேன். அந்த பாவம் என்ன என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். இந்த நாளில் இவ்விதமாக நீங்கள் பாவம் செய்தீர்கள், இதுதான் காரணம் என்று கூறிய பிறகு நீங்கள் உங்களுடைய 4 வருடங்கள் பின்னுக்கு சென்று அந்த பாவத்தை சீர் செய்து கொண்டு என்று வரப்போகின்றீர்களா? கடந்த காலத்துக்குள் நுழைய முடியுமா? அது இறந்த காலம். அந்த அத்தனை பதிவேடுகளும் இறைவனிடம் இருக்கின்றன, உங்களிடம் கிடையாது. ஆனால் அவனுக்கு முக்காலத்தையும் உங்களுக்காக சீரமைக்க முடியும். நம்பிக்கையை மேற்கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையை நான் கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களுக்கு உண்மையானால், இன்று இருக்கக்கூடிய பாவம் என்ன செய்துவிட்டேன் என்று பார்க்க வேண்டாம், எந்த அளவுக்கு என்னுடைய நன்மைகள் இருக்கின்றன, உள்ளும் புறமும் அந்த சுகத்தில் நான் வாழ்கின்றேனா என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த சுகத்தை நீங்கள் உங்களுடைய கைகளால் உங்களுடைய வாய்களை கொண்டும் சம்பாதித்தீர்களா, அல்லது இந்த சுகம் இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கின்றதா? இந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் இதை சம்பாதிக்கவில்லை என்றிருக்கும் பொழுது, என் இறைவன் என்றைக்கும் இந்த சுகத்தை தர வேண்டும் என்று விரும்புகின்றோம், அந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்கின்றது. என்றென்றைக்கும் சுகமாக வாழ வேண்டும், இதனை நாம் சம்பாதிப்பவர்கள் இல்லை. மனம் என்ற மாபெரும் சக்தி அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு நல்குணர்வை கொடுக்கக்கூடிய நல்ல உயிரோட்டத்தையும், கெட்ட எண்ணங்களாக நான் கொண்டிருக்கும் பொழுது அதனை பாடக்கக்கூடிய தீய சக்திகளாகவும் இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த உருவாக்கம் ஒரு குறிப்பிட்ட நிலை அடையும் பொழுதுதான் அதனுடைய தாக்கத்தை நாம் இளைச்சல்களாக உணர்கின்றோம். அந்த நாளில் எனக்கு நோய் வந்தது போன்றும், எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது போன்றும் அன்று எண்ணுகின்றோம். உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு சுகம் சுகவீனமும், ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு துக்கமும், ஒவ்வொரு கவலையும் முன்பு செய்த பாவத்தினுடைய விளைச்சல் என்று உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுதான் நான் கவனிக்கின்றேன், ஏதோ நெஞ்சம் அழுத்தமாக இருக்கின்றது, கொஞ்சம் வடி வர மாதிரி இருக்குது. ஒரு சுகவீனம் எனக்கு என் உடலில் எங்கோ ஒரு மொழியில் ஆரம்பமாகின்றது. என்னுடைய பாவங்கள் காரணம் என்பதை நான் அறிய வேண்டும். அந்த பாவங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்தால் தவிர உணர முடியாது. உங்களுக்கு மனம் என்ற ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது சிந்திப்பதற்காக வேண்டி. வெளிப்புற பார்வையும் இருக்கின்றது, அகப்பார்வையும் இருக்கின்றது. வெளிப்புற பார்வையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அகத்தில் நான் சீர் தூக்கி பார்க்க வேண்டும். முதலில் எனக்கு இது வேண்டுமா வேண்டாமா என்ற அழகான உணர்வை கொண்டுதான் அமைக்கப்படுகின்றது. வேண்டும், அவ்வளவுதான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே இறைவனுடைய வாக்கு அவ்வளவு தன்மைக்கு ஏற்ப அங்கு அமைக்கப்படுகின்றது. எனக்கு என்னுடைய நோய்கள் சுகமாக வேண்டும் என்ற ஒருவருக்கு, இன்னொருவருக்கு இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்களே, வழி உண்டா இதற்கு ஏதேனும், அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது. வழி வேண்டுமா வேண்டாமா இனி அதற்குரிய பாதையை நீங்கள் சென்று முயற்சித்தால் தவிர, அந்த முயற்சியில் உங்களுடைய பொறுமையை மேற்கொண்டால் தவிர உங்களுடைய சுகவீனம் கிடையாது, சுகவீனம் தீராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு தேவை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரே தேவை இல்லை, அது அருவமான தேவை. யார் இறைவனிடமிருந்திருக்கக்கூடிய ஒரு வாக்கை ஏற்றுக்கொண்டு பின்னர் அதனை நிறைவேற்ற தனக்கு வழி இல்லை என்பதையும் சிந்தித்து தெளிவடைந்து உணர்ந்து, அந்த நல்லறிவின் காரணமாக என் இறைவனுக்கு தவிர நான் இனி பணிவதற்கில்லை, வேறு எவரிடமும் நான் என்னுடைய தேவைகளுக்காக செல்வதில் எனக்கு எந்த புண்ணியமும் இருக்காது என்பதையும் நாம் அறிய வேண்டும். இறைவன் கூறுகின்றான், அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 31-33. அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் மனிதர்களே. இது மனித சமுதாயம் ஒவ்வொருவருக்கும். அத்தியாயம் 31-33 வசனம் உங்களுடைய உள்ளத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. இது உணர்வு சம்பந்தமானது. வேதம் என்பது மனதின் சாட்சியம். உங்களுடைய மனம் சாட்சியமாக இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் எந்த காரணமாக நீங்கள் இந்த பேச்சை பேசுகின்றீர்கள், எந்த காரணமாக நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு அசைகின்றீர்கள், ஒரு தேவையின் அடிப்படையில். அந்த தேவை உணர்வு. உணர்வு உங்களுடைய உடல் உறுப்புகளை இயக்குகின்றது. அந்த உடல் உறுப்புகள் இயங்க வேண்டுமானால் உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக இயங்க வேண்டும். நான் என்னுடைய கையை அசைக்கின்றேன் என்றால் அது முறையாக அசைய வேண்டும். உள்ளம் என்ற ஒன்று கவனிக்கின்றது, முறையாக அசைகிறதா அல்லது நடுக்கமாக இருக்கின்றதா. இந்த நடுக்கம் உள்ளத்திற்குரிய நெஞ்சத்தின் பயத்தை கொண்டு நடுக்கம் ஏற்படுகின்றது. இருதயமும் நடுங்குகின்றது, உள்ளுறுப்புகளாக இருக்கிற இருதயமும் நடுங்குகின்றது. பேசும்பொழுது பயத்தின் காரணமாக நெஞ்சமும் நடுங்குகின்றது, இருதயமும் இயங்க மறுக்கின்றது, துடிதுடிக்கின்றது, நாக்குகளை பேசுவதற்கு சங்கடப்படுகின்றது. அந்த நாக்கும் நடுங்க ஆரம்பிக்கின்றது, பேச முடியாது. சுகமான வாழ்க்கையை நான் மேற்கொண்டிருக்கின்றன என்பதற்கு உரிய ஒரு பாதை, அறிவதற்கான பாதை, என் மனம் சுகமாக இருக்கின்றதா என்பதை மட்டும் பாருங்கள், அல்லது என் மனம் பதட்டப்பட்டு கொண்டிருக்கின்றதா என்பதை கவனியுங்கள். உள்ளம் பதற வேண்டிய அவசியமில்லை. நற்செய்தியாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எந்த கவலையும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். இந்த கவலையும் பயமும் வர என்ன, ஏதோ, எப்படியோ என்று அந்த பதற்றத்தை ஷைத்தான் கொண்டு வருகின்றான். உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். சீக்கிரமாக பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. அவசரத்தில் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் மேற்கொள்ள வேண்டுமா, இன்னும் சீக்கிரமாக நீங்கள் செயல்பட வேண்டுமா, உங்களுடைய இறைவனுடைய கேள்வி அங்கே இருக்கின்றது, உணர்வாக அமைக்கப்படுகின்றது. பதற்றத்திற்குரிய நீங்கள் இந்த நேரத்தில் கவலையை அதிகமாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகலாமா, கவலையை நீக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களை விட்டுவிட்டு மனிதர்களிடம் நீங்கள் போகலாமா? கவலைக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கே தெரியாது. மனிதர்களிடம் நீங்கள் சொல்கின்றீர்கள் அவசரப்பட்டு, அவர்கள் உங்களுடைய காரணத்தை அறிய முடியுமா? சிந்தித்து பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் இறைவனை தவிர வேறு யார் பக்கமும் திரும்ப முடியாது. உங்களுடைய மனதை உங்களுடைய ஆன்மாவின் பக்கம் திருப்புங்கள். மனதின் சாட்சியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் தடைபடும். நிச்சயமாக இது புண்ணியம் இல்லை என்பதை. இறுதியாக என் இறைவனே என்று சரணடையக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது அவனிடமிருந்த ஒரு ஆற்றல் ஆகுக என்ற ஒரு மாற்றத்தில், அந்த நிமிடத்தில், அந்த சூழ்நிலையில், கண்ணிமைக்கும் பொழுதில் உங்களுடைய நிகழ்வுகள் நிகழும் என்பதையும் இன்று நீங்கள் அறிய வேண்டும். எந்த அளவுக்கு நான் என்னுடைய மனதை ஆன்மாவின் பக்கம் திருப்புகின்றேனோ, சத்தியத்தின் பக்கம் திருப்புகின்றேனோ, அந்த அளவுக்கு என்னுடைய காரியங்கள், என்னுடைய தேவைகள் நினைத்து அந்த மாற்றத்தில் நிறைவேறும். என்னிடம் வரக்கூடியவர்கள் சுகமாக வேண்டும் என்று நான் விரும்பினால் அது எப்படி என்ற ஒரு கேள்வியை ஷைத்தான் கொண்டு வருவான். உங்களுடைய அறிவின்படி இதெல்லாம் நடக்காது, எப்படி நினைத்தால் சுகமாகிறோம், அந்த கேள்விக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி. வேணுமா வேண்டாம், ரொம்ப லேசான வார்த்தை. என் அறிவு வேலை செய்யும் பொழுது என்னுடைய அறிவு ஷைத்தான் என்பதை அறிய வேண்டும். வேணுமா வேண்டாமா கேட்டால் எப்படிங்கிற கேள்வி. பிறகு அந்த எப்படிங்கிற கேள்விக்கு தனக்கு பதில் தெரியாமல் ஊர்வலத்தில் போய் கேட்கறது, மருத்துவர்கிட்ட போய் கேட்கறது, ஜோசியன்ட்ட போய் கேட்கறது, எப்படி என்னான்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியும், உங்களுக்கே தெரியாது, உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்பது தெரியாது, மற்றவர்களுக்கு எப்படி தெரியும். இந்த கேள்வியை ஆன்மா கேட்கின்றது. நான் ஆன்மாவை மறுத்து விட்டதன் காரணமாக இனி மூளைதான் வேலை செய்ய வேண்டும். ரெண்டு கனெக்ஷன் இருக்குது மனசுக்கு. ஒன்று உங்களுடைய கனெக்ஷன் மனதின் சாட்சியமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மா, அதை மறுத்துவிட்டால் மனிதர்களுடைய வழிமுறைகள் கொண்டுக்கூடிய அறிவு. இந்த இரண்டில் நாம் பெரும்பாலும் அறிவின் பக்கம் தொலைந்துவிடுகின்றோம். என்ன ஏது காரணம் என்ன என்றுதான். என்ன செய்யுதுன்னு டாக்டர் தெரியலை டாக்டர், எனக்கு எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது, என்ன காரணம் தெரியல. நான் கேட்குறது காரணம் வேணுமா சுகம் வேணுமா. காரணம் வேணால் காரணம் சொல்லிட்டு போயிருக்கு, சுகம் வேணும்னு சொன்னால் சுகம் வேணும்னு இறைவனுக்கு பணிக்கிறோம். எது வேணும்? சுகந்த டாக்டர் வேணும், எனக்கு காரணம் வேண்டாம். இப்போ தான் சுகமாக ஆரம்பிக்குமே தவிர காரண காரியங்கள் கேட்டால் நிச்சயமாக சுகம் இன்னும் கிடையாது. உங்களுடைய வாக்கு சுகமாக வேண்டும் என்று உங்களுடைய இறுதியில் இருக்கிறது, அது இறைவன் அமைத்திருக்கின்றான். சுகமாகாது என்று எப்பொழுது உங்களுக்கு தோன்றுகிறது என்றால், மாற்றப்படுகிறது என்றால், என்ன காரணம், எப்படி சுகமாய்க் கொள்வது என்று நீங்கள் வழிமுறையை தேடும்பொழுது மறுக்கப்பட்டு விடுகின்றது. உள்ளமும் மறுக்கப்பட்டு விட்டது, அறிவிலும் வழி கிடையாது. இப்படிதான் உங்களை வேதனை ஆரம்பமாகும். இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் மனசாட்சியத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அதுதான் தெய்வ உள்ளம், இறை இல்லம், புண்ணியஸ்தலம். அங்கிருந்து தான் உங்களை மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது இது தேவை என்பது. சுகம் அடையுங்கள் என்று ஒரு வார்த்தை தான் உங்களுடைய உள்ளத்துக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையா? பிரச்சனைகளினுடைய குடும்பங்கள் இருக்கிறது வேண்டாம். ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? வேண்டுமா வேண்டாமா? அங்கு முடிகின்றது உங்களுடைய நன்மையின் ஆரம்பமும் முடிவும், உங்களுடைய தீமையின் ஆரம்பமும் அதன் விளைச்சல்களும் அங்கு ஆரம்பமாகிறது, அங்கு முடிவடைகின்றது. வேண்டும் என்ற மாற்றத்தில் முடிந்துவிட்டது அந்த நேரம். இனி அது நிகழ்ந்தே தீரும். இந்த நாளில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய ஆன்மாவாக இருந்து உங்களுடைய மனதிற்கு தன்னுடைய செய்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இறையை அறிவிப்பவன் இறைவன், நான் இறைந்ததற்குரிய ஒரு தேவையை அறிவிப்பவன் இறைவன். இந்த இறை உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். இது தொழுகை, இது கும்பிடுதல், இது போற்றுதல், இது துதித்தல், இது ஜெபித்தல். எந்த பெயர் வேண்டுமானும் வைத்துக் கொள்ளுங்கள், இறை உணர்வு முக்கியம். என்ன என்பதை அறிய வேண்டும். இதனை நான் என்னுடைய இறைவனிடம் கேட்டிருந்தால் அவன் தொழுகை என்ன என்பதை கற்பித்திருப்பான். மனிதர்களிடம் கேட்டேன், ஐந்து வேளைக்கு வா, உன் உடலை கொண்டு நீ வருத்தி கொண்டு உன்னுடைய தொழுகையை சடங்காக்கி முடித்துக்கொள், இவ்வளவுதான் என்று பாதிரிமார்களும் பூசாரிகளும் உருவத்தை கொண்டு நீங்கள் வழிபட வேண்டும் என்று கூறுவார்கள். இறைவன் கவனிப்பது இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், உங்களை உள்ளத்தை கவனிக்கின்றானா, இறைவன் எனக்கு அறிவறிந்திருக்கிறீர்களா என்பதை, அல்லது உங்களுடைய உடலை கவனிப்பானா? இறைவன் கவனிப்பது உங்களுடைய உடல் உருவத்தையா உங்களுடைய உள்ளத்தையா? தெளிவாக பதில் இருக்கின்றது, உள்ளத்தைத்தான் இறைவன் கவனிப்பான் என்று. அந்த உள்ளம் எனக்கு பணிந்திருக்கின்றதா, என்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டதா, எனக்கு மாறு செய்கின்றதா என்பதை கொண்டு முதலில் உங்களை கவனிப்பானா? உடலை கொண்டு நீங்கள் நடித்து காட்டியதை பார்த்து ஏமாந்து இவர் என்னுடைய அடியான் என்று ஏற்றுக்கொள்வானா? உங்களது உருவத்தை கொண்டு நீங்கள் வழிபடுகின்றீர்கள். இறைவனுக்கு எது கண்ணியமில்லையோ அந்த கண்ணியத்தை நீங்கள் அவனுக்கு கொடுக்கவில்லை. உள்ளத்தை அமைத்தானே, அந்த உள்ளத்திற்கு அங்கிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பமாகின்றது. உங்களுடைய கவலையும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய அமைதியும் வாழ வேண்டும் என்ற விருப்பமும் வேண்டாம் என்று இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை என்று கூறக்கூடிய அந்த அங்கலாய்ப்பும் ஒவ்வொன்றும் உள்ளத்திலிருந்து உருவாகின்றது. அதன்படி உங்களுடைய செயல்பாடுகள் அமைகின்றன என்பதை ஏன் அறிய தவறுகின்றோம்? பூசாரிகளை நம்பியதன் காரணமாக சத்தியத்தை நேரடியாக இறைவனிடம் கேட்பதை விட்டுவிட்டு, அவன் சொல்வதை கேட்பதை விட்டுவிட்டு, பூசாரிகளிடம் சென்று நீ இறைவனுக்குரிய பாதையை காட்டு என்று கூறியதன் நினைவுதான். உங்களோடு இறைவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நிமிடத்தில் உங்களுக்கு உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி உங்களுடைய செய்திகளை உங்களுக்கு தேவையானவற்றை அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நேரடியாக பேசுகின்றான் என்று தெரிந்த பின்னரும் பூசாரிகளிடம் நீங்கள் சென்று அவர்கள் மூலமாகத்தான் இறைவனை அடைய வேண்டும், இறைவனிடம் பேச முடியும் என்று கற்பித்ததை சத்தியத்திற்கு விரோதமாக பொய்யை கொண்டு வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்ட நம்முடைய கேடு இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆக்கிவிட்ட பிறகு உங்களுடைய மனம் சொல்ல வேண்டும், பூசாரி வேண்டுமா இறைவன் வேண்டுமா? சத்தியத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய கட்டாயம் உங்கள் மீது. இப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு பெரும் கூட்டத்தையே சந்திக்கின்றேன். அந்த கூட்டம் பூசாரிகளுடைய கூட்டமும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார் அனைவருடைய கூட்டமும் உங்களை எதிர்கொள்ளும். ஏன் உருவ வழிபாட்டுக்கு நீ வரவில்லை? எதற்காக இவ்வளவு காலமும் மசூதிக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயில்களுக்கும் வந்து கொண்டிருந்தாயே, ஏன் என்ற ஒரு பெருங்கூட்டத்தை நீங்கள் சந்திக்கிறேன். இப்பொழுது ஏன் கேட்கின்றான், உங்களை படைத்தது யார், அவனுக்கு மட்டும் வழிபடப் போகின்றீர்களா? அவனுக்கு நீங்கள் பதில் சொல்வதை பற்றி கவலைப்படவில்லை, பயப்படவில்லை, ஊரை பற்றி கவலைப்படுகின்றீர்கள். அவர்களுடைய அவ்வளவு முடிவு என்னிடம் இருக்கின்றது. ஆனாலும் நாம் இறைவனை பயப்படுவதில்லை, ஊரை பயப்படுகின்றோம், கூட்டத்தினரை பயப்படுகின்றோம். நீங்கள் எனக்கு அடிபணியுங்கள். உங்களை படைத்தவன் நான், பாதுகாப்பனும் நான், வளர்ப்பவனும் நான், வாழ்ப்பவனும் நான், உங்களை அழிப்பவனும் நான் தான். அஞ்ச மாற்றீர்களா? இன்று வரையில் உங்களுக்கு நற்செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். கவலை வேண்டாம் என்ற நற்செய்தி. கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எனக்கு புறமுதுகு காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னை விட்டுவிட்டு வெளியேறி நீங்களாக கட்டிக்கொண்ட கட்டிடங்களுக்குள் செல்கின்றீர்கள். நியாயமா இது? எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தானா இது? எனக்கு புறமுதுகு காட்டுவதும் என்னை விட்டும் என்னுடைய இல்லத்தை விட்டும் வெளியேறி உங்களுடைய வீதிகளில் கட்டிக்கொண்ட உங்களுடைய கட்டிடங்களுக்குள் செல்கின்றீர்கள். அங்கு நான் இருக்கின்றேன் என்று இதில் உங்களுக்கான சாட்சியம் என்ன இருக்கின்றது? நான் அங்கிருக்கின்றேன் என்று கூறுவதற்கு இன்னும் தத்துவம் பேசுவீர்கள், தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான் என்று. ஆனால் இங்கு மட்டும் இருக்க மாட்டான். எந்த அடிப்படையை கொண்டு நாம் கடன் புரண்டு விட்டோம்? இப்பொழுது அறியுங்கள், தூணிலும் இல்லை, திரும்பிலும் இல்லை, என்னோடு இருப்பவன் இறைவன் என்று. தூணிலையும் திரும்பிலையும் இருப்பான் சொன்னால் விளக்க மாத்திரையும் சிறப்பிலையும் சாக்கலையிலையும் இருப்பான் அர்த்தமாகும். இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் அசிங்கத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டான். கேட்டுக்கொண்டான், தூண்லையும் இருப்பான், திரும்பலையும் இருப்பான், விளக்கமாத்திலையும் இருப்பான், சிறப்புலையும் இருப்பான், சாக்கலையிலையும் இருப்பான் சொல்லக்கூடிய நீங்கள் இங்கே எனக்கு கிடையாது. உங்களுடைய மனதை அமைத்து அந்த மாபெரும் சக்தி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்தி என்ன என்பது தெரியாது. ஒரு கவலை வந்துவிட்டால் நொறுங்கி போவீர்கள். அப்படிப்பட்ட சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது. வேண்டாம் என்று குருபன் மீதை வந்தானார்கள். இனியும் பூசாரிகளை பின்பற்றப் போகின்றீர்களா? உங்களுடைய இறைவனை நேரடியாக பூசாரியை நீக்கிவிட்டு அவனை பின்பற்றப் போகின்றீர்களா என்பதை நீங்கள் இன்று தெளிவாக உணர வேண்டும். உங்களுடைய மக்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? இன்றைய நாள் உங்களுக்கு நீங்களும் உங்களுடைய இறைவன் மட்டும்தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கப்பால் எனக்கு அப்பா இருக்கிறது, எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு மலை மக்கள் இருக்குது, நாங்கள் ஒருத்தர் காப்பாற்றிப்போம். அவரவர்களுக்கு வேதனைகள் இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியாமல் ஒருவருக்கொருவர் வேதனையில் கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களே தவிர, நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பறிவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர ஒருவர் மற்றொரு பதிவு செய்ய முடியாது என்பதை கவனிக்கவில்லையா? உங்களுக்கு பூசாரிகள் வேண்டுமா, இறைவன் வேண்டுமா என்பதை நீங்கள் உங்களுடைய மனசாட்சியத்திற்கு பதில் சொல்லுங்கள். இப்பொழுது எனக்கு நீதான் வேண்டும் இறைவனே என்று யார் கூறுகின்றீர்களோ நிச்சயமாக வாழ்க்கை மறந்துவிட்டது, புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்று. அத்தியாயம் 33-31 வசனம். வேதம் என்றால் வழிகாட்ட வேண்டும், வழிகிறக்கக்கூடாது. வழிகிறக்கோட்டை நிராகரித்து வழிகாட்டுவதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களே, முஸ்லீம்களையும் கூப்பிட்டுருக்கானா, இந்துக்களையும் கூப்பிட்டுருக்கானா, கிறிஸ்தவர்களையும் கூப்பிட்டுருக்கானா, மனிதர்களையும் கூப்பிட்டுருக்கானா? எத்தனை தெய்வங்கள்? முஸ்லீம் இறைவன், இந்து இறைவன், கிறிஸ்துவ இறைவன் என்று ஒரு இறைவனை மூன்று கூறு போட்டவர்கள் பூசாரிகளால் நாமா? உங்களுக்கு சுகம் வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றது. அது முஸ்லீம் சுகமா, இந்து சுகமா, கிறிஸ்தவ சுகமா? கேட்பதற்கு அசிங்கமாக இல்லையா? ஆன்மாவின் பக்கம் திரும்பியிருந்தால் எல்லோருக்கும் ஒரே ஆன்மா மனசாட்சியம்தான். தப்பு தப்புன்னு சொல்லும், ரைட்டு ரைட்டுன்னு சொல்லும். மூன்று இறைவன் இல்லை, ஒன்றுதான். மூன்று சுகம் இல்லை, வித்தியாசமான சுகம், முஸ்லீம் சுகம், கிறிஸ்துவ சுகம், இந்து சுகம் கிடையாது, ஒன்றுதான் என்பதை அறிவிக்கக்கூடிய இந்த இறுதியத்தின் பக்கம் திரும்பாமல் நீங்கள் உங்களையே மூன்று கூறாக கூறுபட்டீர்கள். நீங்கள் உங்களை கூறப்படவில்லை, அதைவிட பெரும் காரியத்தை செய்திருக்கின்றீர்கள். இறைவனை மூன்று துண்டாக ஆக்கினீர்கள். முஸ்லீம் இறைவன், கிறிஸ்துவ இறைவன், இந்து இறைவன் பூசாரிகளை நம்பியதன் காரணமாக அவர்கள் இறைவனை வைத்து வியாபாரம் செய்வதற்காக அவர்களுடைய கட்டிடங்களுக்குள் அனுமதிக்கின்றார்கள். என்னை பார்த்துத்தான் கடவுள்கிட்ட போகணும். இங்கே கடவுள் நேரடியாக பேசிக் கொண்டிருப்பதை நாம் மறந்துவிட்டோம். இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு புது நாள். சத்தியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய மாபெரும் அரசாங்கம் இப்பொழுது உங்களுடைய ஆன்மாவிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசன் வேண்டுமா? உங்களுடைய மக்களே, அரசன் மூன்று ஐந்து பிரிவுகளாக பிரிந்து ஒரு மினிஸ்ட்ரி, சீஃப் மினிஸ்டர் 29-39 மினிஸ்டர்ஸ், ஒரு பிரைம் மினிஸ்டர் 50-55 மினிஸ்டர்ஸ். இந்த மாதிரி கூறு போட்டு கொண்டு வாழக்கூடிய இந்த அரசாங்கம் வேண்டுமா? அவ்வளவையும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் படைத்து ஒவ்வொன்றையும் நுட்பமாக உங்களுக்காக இயங்க செய்து உங்களுடைய மனதை ஆன்மாவின் பக்கம் திருப்பி உங்களோடு இறைவன் இருக்கிறான் என்பதை அவ்வளவும் பார்க்கின்றது. அதன் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது என்னை எந்த அளவுக்கு இறைவனுக்கு அடிபணிய வேண்டுமோ அந்த அளவுக்கு எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது வானங்களும் பூமியும். இவை அனைத்தும் உங்களுக்காக வசப்படுத்தப்பட்டிருக்கின்றன உங்களுடைய இறைவனை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது. தொலைத்துவிட்டால் வானங்களிலும் பூமியிலும் ஒரு அணு கூட உங்களுடைய தேவைகளுக்கு அசையாது. நீங்கள் அழுது பண்ணாலும் சரி, வானங்களும் பூமியும் உங்களுக்காக அழப்போவதில்லை, விலகிவிடும் என்பதை இன்று நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வானங்களிலிருந்து பாக்கியங்கள் என் மீது இறங்க வேண்டும். இந்த பூமி இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பது வானங்களிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர் தான். அந்த நீர் உங்களுக்கும் வாழ்க்கைக்கு ஆதாயமாகவும் அமைந்திருக்கின்றது. வறண்டு போகுமானால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அச்சம் கொள்ளுங்கள். நம்மில் பல பேர் எங்களுக்கு அமைதி வேண்டும், எங்களுக்கு சூழ்நிலையிலும் அமைதி வேண்டும், வெயிலும் வெக்கையும் கூட விரும்புவதன் காரணமாக கடுமையான கோடை காலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்காக நம்முடைய மேகத்தை நிழலை செய்திருக்கின்றான். இன்னும் மழையையும் கொண்டு வருவான். நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கின்றான் எப்பொழுது என்பதை அறிய வேண்டும். மனதினுடைய அந்த இறை உணர்வை நம்பியதன் காரணமாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அழகான உணர்வு, மனதினுடைய தூய்மை, சுகமான உணர்வு, வசந்தமான எதிர்காலத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரம்மியமான சூழ்நிலை ஒவ்வொன்றும் சத்தியம் என்று எண்ணி நம்பிக்கை கொண்ட நிலையில் முகத்தில் பிரகாசிக்க வேண்டும். நாளைய வாழ்க்கை இவ்வளவு அழகானது என்பதை விரும்பி நம்பிக்கை கொண்டதன் காரணமாக அந்த முகம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் முகத்தில் அடையாளங்களை வைத்துக் கொண்டு தெரிகின்றோம் ஒவ்வொருவரும். நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று தலைப்பாயையும் கட்டிக்கொள்கின்றோம், அல்லது சாமியாராக ஆகின்றோம் தாடி வளர்த்துக்கொண்டு, அல்லது நாம் பல வேஷங்களை கொண்டு நெற்றியிலும் பூசிக்கொண்டிருக்கின்றோம். இது ஊர் மக்களுக்கு காட்டுகின்றீர்கள் நீங்கள் பயபக்தியாளர்கள் என்று. உங்களுடைய பயமும் பக்தியும் மனம் சம்பந்தப்பட்டதா, உங்களுடைய நெற்றி சம்பந்தப்பட்டதா, உங்களுடைய முகம் சம்பந்தப்பட்டதா, உங்களுடைய அங்க அடையாளங்கள் சம்பந்தப்பட்டதா? அந்த மனதை பார்ப்பவன் இறைவன், அவனுக்கு தெரியாதா நீங்கள் யார் என்பது? நீங்கள் நிச்சயமாக உலகத்திற்கும் ஊருக்கும் நீங்கள் அடையாளம் காட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனை நீங்கள் மறந்துவிட்டீர்கள், அவன் தேவையில்லை என்று மாற்றிக் கொண்டீர்கள். இதுதான் இன்று நாம் இந்த மூன்று கூட்டங்களாக பிரிந்து மூன்று கூட்டங்களின் பூசாரிகளை பின்பற்றி முன்னோர்களும் வழிகெடுக்கப்பட்டார்கள், நாமும் வழிகெடுக்கப்பட்டோம், நம்முடைய சந்ததிகளும் இனி வழிகெடுக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நற்செய்தி என்று நமக்கு. சத்தியத்தின் அடிப்படையில் நாம் திரும்பினால் தவிர வேதனையிலிருந்து நாம் மீள்பவர்கள் இல்லை. ஒரு நாளைக்கு மறுநாள் வேதனை அதிகமாகிறது என்றால் பயப்பட வேண்டும். இதற்கு பெயர் உண்டச்சம். என் இறைவனே, என் பாவங்களை மன்னிப்பாயாக என்பதைத் தவிர நீங்கள் கேட்கக்கூடியது எதுவும் இல்லை. அவன் அறிவித்து விட்டான் யாருக்கு என்ன பாவம் செய்தனோ என்று. ஊர்வலத்திடம் கேட்காதீர்கள். அப்படி ஊர்வலத்திடம் கேட்குமாறு உங்களுடைய வார்த்தைகள் வருமானால் நீங்கள் இறைவனை மறைமுகமாக வஞ்சிக்கின்றீர்கள். நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, ஏன் என் இறைவன் எப்படி தண்டிக்க வேண்டும் என்று. இறைவன் மீது பழி சுமத்துகின்றீர்கள் பாவத்தை தன் பக்கம் வைத்துக் கொண்டு. நிச்சயமாக இது பெரும் கூற்றாக இருக்கின்றது. வெளியில் யாருக்கு என்ன பாவம் செய்தின் தெரியவில்லையோ, தெரியவில்லையே என்று கூறும்பொழுதே இறைவன் ஒருவன் தெரிஞ்சிருக்கின்றான் என்று உள்ளத்தில் அடங்கி அங்கு பயபக்தியை மேற்கொண்டு பாவமளிப்பை கேட்டிருந்தால் சுகமாயிருக்கும். இன்னும் பூசாரிகளை நாடி செல்கின்றோம். இந்த நாளிலிருந்து நமக்கு பூசாரிகள் கிடையாது, நேரடியான தொடர்பு இருக்கின்றது. நாம் நம் ஆன்மாவை விட்டும் நெஞ்சத்தை விட்டும் எப்பொழுது வெளியேறுகின்றோமோ நெஞ்சம் கனத்துவிடும். நெஞ்சத்தில் எப்பொழுது தங்குகின்றமோ நிறைவாகிவிடும், லேசாகிவிடும். உங்களுடைய வாழ்க்கை அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. எந்த அளவுக்கு இங்கு லேசாக இருக்கின்றதோ வாழ்க்கை சுகமானது. மனிதர்கள் தேவையில்லை, இறைவன் ஒருவன் தான். இப்பொழுது நீங்கள் எந்த அளவில் இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உங்களோடு சேர்த்து வைப்பான். அந்த சமுதாயத்தினுடைய தனிப்பட்ட நபர்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி உங்களோடு சேர்த்து வைப்பான். நீங்கள் ஒரு பெரும் கூட்டத்தினராக இருக்கின்றீர்கள், இறைவனுக்கு விரோதமான கூட்டத்தினராக இருக்கின்றீர்கள். ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தெளிவாக தெரியும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வேதனை இருக்கிறது என்பது. உன்னொருவர் எனக்காக உதவி செய்வார் என்று இருக்கும் பொழுது எந்த முகாந்திரமும் இல்லாமல் அறிவில்லாமல் நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமே என்ற அந்த எண்ணத்தை நாம் உணர்ந்து இந்த பாவத்திலிருந்து மீற வேண்டும். உங்களில் யார் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று எண்ணுகின்றீர்கள்? என்னால் முடியும் என்றால் உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ள முடியுமா என்ற அடுத்த கேள்விக்கு பாருங்கள். நான் மற்றவருக்கு உதவி செய்யப் போகின்றேன் என்று எண்ணம் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் பலகீனம் உண்டு. அந்த பலகீனத்திற்கெல்லாம் இறைவன் தான் துணை நிற்பவன். உங்களால் முடியாது என்று இரவு நேரங்களில் படுத்துவிட்ட பிறகு உங்களுக்கு உயிரோட்டத்தையும் உணர்வையும் கொடுத்து அழகான தூக்கத்தையும் கொடுத்து அங்கு உங்களுக்கு தண்ணியும் கிடையாது, உங்களுக்கு உணவும் கிடையாது, நீங்களாக இருக்கிறார் என்பதும் தெரியாது, உங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க முடியாது, உங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க முடியாது, உங்களுடைய சொத்து சுகங்கள் என்ன என்பதை கணக்கு பார்க்க முடியாது, உங்களுடைய வீடுகளை நீங்கள் அப்படியே ஒரு நாள் நான் போட்ட போட்டுட்டு அது உங்களை காப்பாற்றி நினைச்சிருப்பி படுக்க வேண்டியிருக்குது. இறுதியாக தூக்கமும் அழகான தூக்கமும் ஓய்வும் மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது அவ்வளவு கழிவுகளும் நீக்கப்பட்டு சுகாதாரமாக உங்களை வெளியே கொண்டு வருவோம். நீங்களா ஒரு நாள் மோஷன் போகணும்னு சொன்னால் என்ன கதிக்காவீங்க? ஒரு நாள் தூக்கம் பச்சுன்னா பைத்தியமாக இல்லாத மறுநாள் இதற்கெல்லாம் நன்றி செலுத்த மாட்டீர்களா? பூசாரி அவன் தூங்க வச்சுருவங்களே. யார் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பது? நாள் முழுவதும், பகல் முழுவதும், இரவு முழுவதும். பகலில் சாப்பிட்டுட்டு தூக்கம் வயிற்று தூக்கிட்டு தெரிய முடியாமல் கஷ்டப்படுறோமே கேஸ் கேஸ்னு சொல்லிட்டு, ராத்திரி தூக்கம் பசி இல்லை, பசியை நீக்கிட்டு சாப்பாடும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் அடுத்த காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருது இறக்கிறது யார்? இறைவனால் எதுவும் முடியும் என்பதற்கு இதைவிட அத்தாட்சி என்ன? சாப்பிட்டா தான் வாழ முடியும், தண்ணி குடித்தா தான் தாங்க நடக்கும், இல்லைன்னா நாக்கு வார்த்தை போயிட்டு ராத்திரி போகிற ஒன்றும் இல்லாமல் தூங்கிட்டு இருந்தீங்க, காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்களே, இந்த எல்லாமே இல்லாமல் இறைவன் சகலவற்றின் மீது மாற்றம் மிக்கணும் என்பதற்கு உள்ளும் புறமும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆன்மாவில் தங்கினால் தவிர கிடையாது. மனிதர்களுடைய அறிவை கொண்டு என்னை மேலும் மேலும் மோசமாக்க முடியுமே தவிர சுகமான வாழ்க்கைக்கு உதவாது. உங்களுடைய அறிவியல்லாம் பணம் என்ற அந்த கழுதை திங்கிற பேப்பரை சம்பாதிக்க முடியுமே தவிர அந்த பேப்பரை கொண்டு உங்களுக்கு சுகமாக்கி கொள்ள முடியும், உங்களுடைய வியாதிகளை நீக்கிக் கொள்ள முடியும், உங்களுடைய மனதுக்கு உறுதி கொடுக்க முடியும் என்ற எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் இன்று ஆம் என்று கூறி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட மனதை வைக்கவில்லை உங்களுடைய இறைவன். வீணான பேச்சுக்களுக்கும் வீணான காரியங்களுக்கும் தத்துவங்களுக்கும் இடமில்லை, சத்தியத்திற்கு இடம் இருக்கின்றது உங்களுடைய மனதில். எது அழகானது, நன்மையானது, உண்மையானது என்பதை நீங்கள் சிந்தித்து அறிய வேண்டியதாக இருக்கின்றீர்கள். இது வேதமா? வேதம் என்பது இங்கிருந்து விளங்க வேண்டும். படிப்பது வேதம் அல்ல, விளங்குவது வேதம். இன்று நமக்கு வேதம் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, புத்தகத்தை படிப்பதல்ல. இப்பொழுது நீங்கள் படிக்கின்றீர்கள் மனிதர்களே என்று அழைக்கும் பொழுது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் அழைச்சானா மனிதர்களே என்று அழைத்தானா? நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டோமா அல்லது இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்துவ மனிதன் என்று படைக்கப்பட்டோமா? நீங்கள் அவன் படைக்காத ஒரு இனமாக மாற்றிக்கொண்டீர்கள். அவனையும் மூன்று கூறுபட்டீர்கள். நமக்கு இறைவனும் கிடையாது, நாம் மனிதர்களும் இல்லை, மிருகங்களை விட மோசமானவர்களாக நாம் இன்று மாறிக்கொண்டிருக்கின்றோம், மாற்றப்பட்டு விட்டோம். இன்று மனிதனாக மாறுங்கள், இறைவன் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய தீமைகளும் உங்களுடைய கவலைகளும் உங்களுடைய நோய்களும் இன்று நீங்கிவிட்டது. ஏனென்றால் நான் இறைவனோடு பேசுகின்றேன். செத்துப்போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் கொண்டு உங்களுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார், டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி தானே, படித்தவர் மேதாவி. நீங்கள் சுகமாக வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது, அது பேசுவது யார்? உங்களுடைய ஆன்மாவிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பது யார் சுகமாக வேண்டும் என்று? நிச்சயமாக நீங்கள் இல்லை. நான் நம்புவதோ நான் சுகமாக மாட்டேன் என்பதை நம்புகின்றேன். கவலையும் கொண்டு விட்டேன் சுகமாகாது என்று. எங்கு சுகமாக வேண்டும் என்ற அந்த ஒன்று வேண்டுமா வேண்டாமா? அது எப்படி நடக்க முடியும்? டாக்டரிடம் கூறி சொல்லியாகிவிட்டது, அவர் எனக்கு தீர்க்க முடியாத நோய், பெரிய நோய், சாவு ஒன்று தான் எனக்கு காத்திருக்கிறது என்று கூறிவிட்டார். இங்கோ சுகமாகங்கள் வாழுங்கள் என்றிருக்கின்றது, எது வேண்டும்? எது நற்செய்தி எது கெட்ட செய்தி தெளிவாக தெரிகின்றது. மனிதர்களிடமிருந்து, ஸ்பெஷலிஸ்டிடமிருந்து, மருத்துவ நிபுணத்திடமிருந்து நான் அவர் என்னை உயிரை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். எங்கு உங்களுடைய இறை புரிகின்றான்? உயிரை பற்றி எனக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா? தவறை விட்டுவிட்டோம். இறைவனை நீங்கள் எங்கு அடையாளம் காண வேண்டும்? வேதம் வேண்டுமென்றால், வழிகாட்ட வேண்டுமென்றால், சுகமான வாழ்க்கை வேண்டுமென்றால், நாசமா போன டிசீஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இதை நம்புங்க, உள்ளத்தை நம்புங்க. எல்லா இடவோடவும் இடவுதான் வீட்டு நிகழ்ன்னு சொன்னா டாக்டர் நம்புங்க. எது வேணும் முடிச்சு? நல்ல வார்த்தைக்கு கெட்ட வார்த்தையே அந்த ரிப்போர்ட்டை தூக்கிட்டு போறமே சதா இந்த நான் சாப்பிட்றேன், படைக்க மாட்டேன், சாப்பிட்றேன். இந்த ரிப்போர்ட் தூக்கிட்டு போகும்போது எப்பேற்பட்ட அபசகம் தெரியலையா? சுகமாகணும்னு செய்தி இங்கே இருக்கும்போது சுகமாட்டேன்னு வலுக்கட்டாயமாக இந்த ரிப்போர்ட்டை வச்சு கும்பிட்டுட்ருக்கேனே, இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெய்வம் ஒரு கேடாண்டன், உங்களுக்கு பிரார்த்தனை ஒரு கேடாண்டன் அர்த்தத்துக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சிக்கிக்கொண்டிருக்கின்றேன்? இந்த தரித்திரம் பிடித்த ரிப்போர்ட், ஷைத்தான்களுடைய ரிப்போர்ட் நான் நம்பும்போது கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தை ஷைத்தானுடைய வார்த்தை தானே? நாம் யாரை கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம்? டாக்டர் தானே? கவலைக்கு காரணம் டாக்டர் தானே? சுகமாக மாட்டேன்னு சொன்னதால தானே கவலை வந்துச்சு? சுகமாகணும்னு இறைவன் நம்பி இருந்தால் வந்திருக்காது இல்லையா? கவலையில் மாற்றப்பட்டிருக்கோமா இல்லையா? சத்தியத்தை நம்புவதன் காரணமாக கவலையில் உயிரோட்டம் பாதிக்கப்படுமா? உயிரோட்டம் புதுப்பிக்கப்படுமா? அந்த உயிரோட்டம் பாதிக்கப்பட்டுவிட்டால் பாதகம் இன்னும் அதிகமாகும் தானே? ஆனால் இறைவனை நம்புவதன் காரணமாக மனதில் அமைதியும் சுகமும் கண்டுவிட்டால் உயிரோட்டம் எப்படி இருக்கும்? புதிய உயிரோட்டம் படைக்கப்படும். அந்த புதிய உயிரோட்டத்தில் எதன் சார்பாக கவலைப்பட்டீர்களோ அந்த உறுப்புக்குத்தானே செல்லும் சுகமாக்குவதற்காக. இதனுடைய அத்தியாட்சியம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வார்த்தை மனிதர்களே என்ற வார்த்தைக்கு வேதம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அந்த முழுமையான வசனத்திற்கு போகவில்லை. ஒரு வார்த்தை, இது வேதமாகும். மனிதர்களே, இப்பொழுது நீங்கள் கூறுங்கள், மனிதர்களாக இருக்கப் போகின்றீர்களா, இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்களாக இருக்கப் போகின்றீர்களா? உங்களுடைய பாதிரிமார்களும் அந்த கூட்டங்களும் முக்கியமா, நீங்களும் இறைவன் மட்டும் முக்கியமா? உங்களுக்கான ஒரு சாதாரண கேள்வி. உலக மக்கள் அவ்வளவு பேரும் ஒரு பக்கம், இறைவன் ஒரு பக்கம், யார் வேண்டும்? இந்த மூன்று கூட்டங்களும் அதோடு சேர்ந்து நிற்கிறது. யார் வேண்டும்? உங்களுடைய மனதில் பதில் சொல்லும். நிச்சயமாக நான் தான் மாற்றிக்கொள்கிறீர்கள், பெரும் தவறாக போய்விடும். உண்மையா இல்லையா? அப்படி என்றால் இறைவன் கூறிக்கொண்டிருப்பது இங்கேயா? அசரீதியாக உங்களுடைய கட்டிடங்களில் நீங்களாக கட்டிக்கொண்டிருக்கிறது இறையிடம் என்று மூன்று விதமான அமைப்புகளுடன் இந்த கட்டிடங்களில் இறைவன் இருக்கின்றன. நிச்சயமாக தெளிவாக தெரிந்த பின்னரும் யார் மாறுபடுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர் வழிக்கு பதிலாக வடிகட்டை விலைக்கு வாங்கிக் கொண்டார்கள். இறைவன் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்டார்கள். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எனக்கு நானே பகிரங்கமாக இறைவனுக்கு விரோதமாக அநியாயம் செய்து கொண்டு பின்னர் நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? இறைவனை உங்களுக்கு மறுத்து மனசாட்சியத்தை நீக்கி அதை அழித்துவிட்டு மனம் என்ற ஒன்றை இல்லாமலாக்கி இதை கொண்டு மட்டுமே, பார்ப்பதை கொண்டு மட்டுமே அன்றைய வாழ்க்கைக்கு மிருகங்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த நிலைக்கு காரணம் நாமா அல்லது வேறு யாருமா? நம்முடைய துர்ச்சகனம். மனிதர்களை பின்பற்றினோம். நீங்கள் மனிதர்களை பின்பற்றவில்லை. இந்து மனிதர்களை பின்பற்றினீர்கள், முஸ்லீம் மனிதர்களை பின்பற்றினீர்கள், கிறிஸ்துவ மனிதர்களை பின்பற்றினீர்கள். இறைவன் படைக்காத ஒரு எண்ணமாக நீங்கள் மாற்றிக்கொண்டு அவர்களை பின்பற்றினீர்கள். இறைவன் மனிதனைத்தான் படைத்தான். இந்த மூன்று குற்றங்களாக படைக்கவே இல்லை. நீங்கள் திரும்புங்கள், அகக்கண் பக்கம் திரும்புங்கள், அகக்கண்ணில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். அவனுக்கு விரோதமாக போகப்படுது, எந்த பக்கமும் தப்ப முடியாது. அத்தியாயம் 8:44, அத்தியாயம் 8. நிச்சயமாக உங்களுடைய அனைத்து காரியங்களும் அவனிடம் இருக்கின்றன. ஒவ்வொரு எண்ணமும் காரியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு அசைவும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு தேவையையும் அவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்பி ஆக வேண்டும். இந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கையை அமர்வதற்காக வேண்டும். எவ்வளவு நுணுக்கமாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு காரியமும் என்னிடம் எழுகின்றன. என்னிடமிருந்துதான் பிரதிபலன்கள் உங்களுக்காக அனுமதிக்கப்படுகின்றன. நீங்கள் செய்ததும் இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் ஒவ்வொரு தீமைக்குமான பிரதிபலன்கள் நான் அனுமதிக்கும் வரையில் அது உங்களுக்கு நிகழாது. நீண்ட காலம் கொடுக்கப்படுகின்றது நீங்கள் திருந்துவதற்காக வேண்டி. அந்த வேதனை உருவாவதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் எதனை விளைச்சல்களாக பார்க்க இருக்கின்றீர்களோ அதனுடைய தன்மையை அறிவிக்கும் பொழுது கவலை ஏற்படுகின்றது, அல்லது மனம் கவலையின்றி சமாதானமாக அமைதியாக இருக்கின்றது. இந்த வகையில் நீங்கள் இறைவனுடைய விரோதிகளா அல்லது இறைவனுடைய அடியார்களா என்பதை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள முடியும். இன்று ஒரு சிறு கவலை வரும் பொழுது அது இறைவன் நம்மை சூழ்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான், நெருக்கமாக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உறவுகள் நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட வெறும் வெற்று வார்த்தைகள். அவர்களால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. தங்களுக்கு தாங்களே அவர்கள் நன்மையோ தீமையோ செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். இறைவன் மன்னித்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். உங்களையும் உங்களுடைய பெற்றோர்களையும் அவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். மனிதர்களே, 33 வசனம், மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயபக்தியாளர்களாக இருங்கள். மனிதர்களை பார்த்து பயப்படாதீர்கள். உங்களுடைய நிலைமை நாளைக்கு என்னவாக இருக்கிறது என்பதை உங்களுடைய உள்ளத்தில் அறிவித்திருக்கின்றேன். அந்த அறிவித்தவனுக்கு பயப்படுங்கள், மாற்றிடுவான். நீங்கள் எவ்விதம் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று முனையாதீர்கள். நிச்சயமாக எனக்கு விரோதமாக நீங்கள் எனக்கு மிகைப்பவர்களாக, என்னை விட சக்தி படைத்தவர்களாக என்னை நீங்கள் தோற்கடித்துவிட்டு நீங்கள் வாழ முடியும் என்று எண்ண வேண்டாம். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் என்று நீக்கிக் கொள்ளுங்கள், உள்ளட்சியம் கொள்ளுங்கள். பயபக்தியாளர்களாகுங்கள். ஒரு கவலை வந்துவிட்டால் என் இறைவனே இதனை நீக்கிவிடு என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள் என்று உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் நீங்கள் யார் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியத்தின் அடிப்படை உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. வேதத்தின் பக்கம் திரும்புங்கள். இந்த வேதம் இந்த வேதத்தோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த வேதத்தோடு இது இணையாவிட்டால் இது வேதம் இல்லை, குப்பையில் வீச வேண்டும். வேதத்தினுடைய வாக்கு அதனுடைய சாட்சியம், இதனுடைய சாட்சியம் மனதின் சாட்சியம், இரண்டுக்கும் ஒத்துப்போனால் தவிர வேதம் இல்லை. சிந்தித்தால் தவிர எது வேதம் எது வேதம் இல்லை என்பதை நீங்கள் அறிய முடியாது. சிந்தனையில் உங்களுடைய வாழ்க்கையை இன்று துவங்க வேண்டும். மனிதர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வழிமுறையும் இந்த வேதத்திற்கு பகிரங்கமாக விரோதமானது என்பதையும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மனிதர்களை பற்றி பயந்து கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், போதும். இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், மனிதர்களை பற்றி அவர்களுடைய போக்குகளை பற்றி பயந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் அது இறைவனுடைய போக்குக்கு சமமானதல்ல, அதற்கு சாதகமானதல்ல, அதற்கு திருப்தியானதல்ல, மாறாக விரோதமானது. மனிதர்களுடைய போக்குகள் ஒவ்வொன்றும், அறிவு ஒவ்வொன்றும், வழிமுறை ஒவ்வொன்றும், பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் இந்த ஒரு செய்திக்கு விரோதமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆக நீங்கள் இறைவனுக்கு அஞ்சும் பொழுது மனிதர்களை பற்றி பயப்பட வேண்டாம், எந்த கூட்டத்தை பற்றியும் பயப்பட வேண்டாம். தனித்து நிலுங்கள் இறைவனுக்காக வேண்டி. நிச்சயமாக இந்த உலகத்தில் நான் ஒரு அனாதையாக ஆகிவிட்டேன். இப்பொழுது அவ்வளவு உறவுகள் இருந்தும் நான் என் உள்ளத்தில் அவர்கள் எனக்கு உதவுகள் என்று நம்ப முடியாது என்ற அந்த சத்தியத்தை உணர்வதன் காரணமாக என் இறைவன் ஒருவனும் இந்த உலகத்தில் நான் ஒருவனும், ஒவ்வொருவரும் அப்படியே ஆகினால் இந்த அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். எனக்கு இவர்களும் துணை இருக்கின்றார்கள் என்று எண்ணும்போதெல்லாம் இறைவன் விலகி நிற்கின்றான், உங்களை மன்னித்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுகமாக, அவ்வளவுதான். நான் என் இறைவனால் மன்னிக்கப்பட்டு அவனுடைய கருணையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த கருணையும் மன்னிப்பும் பரிவும் என் மீது இல்லை என்றால் நான் தொலைந்து விட்டிருப்பேன் என்ற அந்த உங்களுடைய ஒரு நன்றி உணர்வையாவது இறைவனுக்கு காட்டுங்கள். இறைவனே, என்னை மன்னிப்பாய், நான் தவறு செய்து கொண்டிருக்கேன் என்று உணர்ந்து அவன் பக்கம் திரும்புகள், இனியும் நன்றாக வாழ வைப்பான். மன்னிப்பிலேயே இவ்வளவு வாழ்க்கை இருக்கிறது என்றால், மன்னிப்புக்கு தேவையில்லாமல் அவனுக்கு பொருத்தமான நிலையில் வாழ்வது என்னால் எனக்குடைய வாழ்க்கை எப்படி அமர்ந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களோடு இறைவன் இருக்கின்றான் என்பதை மறந்துவிட வேண்டாம். மரப்பிடிக்கப்பட்டோம், திருப்பப்பட்டோம், வழிமாற்றப்பட்டோம், திசை மாற்றப்பட்டோம், தொலைந்து போகக்கூடிய அளவுக்கு இன்னமும் தொலைவில் இல்லை, தொலைவில்லை, தொலைவில் இருக்கின்றோம். நாம் நெருங்கி வர வேண்டிய நேரம் இது. நாம் தொலைவில் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தொலைந்து போவதற்கு முன்பாக நான் என்னை இறைவன் பக்கம் திரும்ப இருக்கின்றேன். என் இறைவனை, என்னையும் என்னுடைய குடும்பத்தினரையும் கைவிட்டு விடாதே. உங்களுடைய பாவ மன்னிப்பையும் உங்களுடைய வழிமுறை வழிகாட்டல் வேண்டும் என்பதையும் உங்களுடைய குடும்பங்களுக்காக என்று நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நன்மை செய்வோரை இறைவன் நேசிக்கின்றான். இனி உங்களுடைய ரிப்போர்ட்டுகளை வைத்துக்கொண்டு ஷைத்தான்களை வழிபடுவதை விட்டும் விலகி இறைவனுக்கு திருப்தியாக அவனை சார்ந்தவர்களாக முற்றிலுமாக நீங்கள் அமைந்துவிடுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என் இறைவனே, நான் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டேன் உண்மையாக்கிவிடு. நான் மறந்துவிட்ட போதிலும் என்னை கைவிட்டு விடாது. இது போதும், வாழ்நாள் முழுமைக்கும் துணையாக இருக்கும். மன்னிப்பும் கூட அவனுடைய கருணையும் இப்பொழுது சேர்கின்றது. இதை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இது சரிதானா? என்னுடைய கூட்டத்தாரை விட்டும் நான் விலகிட முடியுமா? அவர்கள் என்னை உயிரோடு விட்டுவிடுவார்களா என்றெல்லாம் எண்ணம் இருக்கும். இருக்கட்டும், ஒரு பக்கம் பாதுகாத்துக்கள் என்று இருக்கும்பொழுது நிலைமை தானாக மாறி வரும். ஒரு கவலையும் பயமும் வேண்டாம். நீங்கள் அவர்களை பற்றி அஞ்சுகிறானால் என்னை பற்றி அஞ்சுவது அதைவிட சிறந்தது. என்னுடைய வேதனை அனைத்திலும் கொடுமையானது. அவர்கள் உங்களுக்கு உடலுக்கு வேதனை கொடுப்பார்கள், நான் உங்களுக்கு மனதுக்கு ஒரு வேதனை போட்டுவிட்டால் அந்த நெருப்பை தாங்க முடியாமல் நீங்கள் மூட்டக்கூடிய இந்த நெருப்பு குளிரானது என்று தீ குடிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மனதின் கொடுமை. பயந்து கொள்ளுங்கள். உலகம் முழுமையிலும் நீங்கள் தங்கத்தையே வைத்திருந்தாலும் சரி, அந்த நாளின் கொடுமைக்கு தகரமாக ஈடாக இழப்பிட அனைத்தும் கொடுத்துட்டு வருவீர்கள். அந்த நாளில் அந்த பேரம் செல்லாது. அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தர வேண்டும். எனவே நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 31-33. இன்னும் அந்த நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் சமீபமாகவும் இருக்கலாம், நேரம் நெருங்கிவிட்டிருக்கலாம். உங்களுடைய கவலை அதிகமாகி கொண்டிருப்பது அறிவிப்பது என்னவென்றால், நான் உங்களுக்காக அளித்த காலத்தவணையின் மீது நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளட்சம் கொள்ளுங்கள். அந்த நாள் நெருங்கிவிட்டால் பின்னர் நீங்கள் நம்பிக்கை கொள்வது அந்த தீமையை நீக்காது. அதோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுமையும் வாழ வேண்டியிருக்கும். நீங்கள் பொறுத்து கொண்டாலும் சரி, பொறுக்காவிட்டாலும் சரி, நீங்கள் உங்களுடைய இறைவனை அடைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சமம்தான். அந்த நாளில், அந்த நாள் வருவதற்கு முன்பாக சத்தியத்தை விளங்கிக் கொண்ட நிலையில் இறைவனுக்கு அஞ்சுங்கள். அந்த உள்ளம் பயபக்திக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது, தவறக்கூடாது. என்னை விட்டும் விலகிவிட வேண்டாம். உங்களுக்கு பாதுகாவலர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறிவதற்காக வேண்டி இப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான், அமைத்துக் கொண்டிருக்கிறான், தன் ஆன்மாவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். சுகமடையுங்கள். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டுதலாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி எனக்கு பதிலாக இணை வைக்காதீர்கள். உங்களுடைய அறிவையும் மக்களையும் இணை வைக்காதீர்கள். மனிதர்களும் செல்லாதீர்கள். ஒருபோதும் அவர்கள் படைப்பவர்கள் இல்லை. அவர்கள் உயிரையும் படைக்க முடியாது. அந்த உயிரோட்டம் வேண்டும் அந்த உறுப்புகள் வேலை செய்வதற்கு. எனவே உங்களுடைய இறைவன் படைப்பவன் ரிப்பேர் செய்தவன் இல்லை. நாம் இறைவனை பற்றி படைப்பாளன் என்று கேள்விப்பட்டிருக்கின்றமே தவிர ரிப்பேர் செய்வன் என்று அவனுடைய பெயராக நாம் கேள்விப்பட்டதில்லை. அசிங்கப்படுத்த வேண்டாம். புதிதாக படைப்பவன், புதிய உயிரோட்டத்தோடு படைப்பவன். உலகிலே கட்டி இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி உருவாச்சு? சின்னதுலேருந்தானே பெருசாக உருவாச்சு. இந்த கட்டி கெட்ட சக்திகள் உருவாக்குனதுதானே? நல்ல சக்தினா அதனுடைய அமைப்பின்படி இருந்திருக்குமா இல்லையா? நாம் மனிதனாக இருக்கும்பொழுது பணிவோடு இருக்கணுமா பெருமை கொண்டு அடையணுமா? பெருமை கொண்டு அடைகிறது ஒரு கேன்சர் மாதிரி. சின்னதாக அமைப்போடு இருக்க வேண்டியது அது பூதாகாலமாக உருவெடுத்து பெரிய கேன்சர் கட்டியமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கட்டியை உருவாக்கக்கூடியது இந்த பெருமைங்கிற கெட்ட சக்தி தான். இறைவனுக்கு அஞ்சியவர்களாக பயபக்தியாளர்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய நல்ல உயிர் சக்தி அந்த அமைப்பில் பாதுகாக்கப்படும். அவ்வாறு இல்லை என்றால், நான் மற்றவர்களை மிகைத்தவன், நான் பெரியவன் என்று எண்ணுகிறானால் நிச்சயமாக நீங்கள் என் அடியார்கள் இல்லை. நான் தான் பெரியவன், நான் தான் மகாசக்தி. எனக்கு அப்பால் மற்றவர்கள் அனைவரும் எனக்கு கீழே என்று இருக்கும்பொழுது கீழே இருக்கடி நீங்கள் நான் மேலே நான் கீழே என்று சொன்னால் என்ன மனதில் பேசுங்க. பயமில்லை. ஒருவருக்கொரு உள்ளட்சத்தை கொண்டு போதித்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொரு பெருமையை கொண்டு போதிக்க வேண்டாம். மனுஷனாக வாழ்ந்தால் ஒரு மதிப்பு மரியாதை வேணாமான் சொல்ல கட்டுக்கூடிய இந்த கெட்ட மனிதர்கள் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். மனிதர்களாக இருந்தால் பணிவும் மரியாதையும் அடக்கமும் வேண்டுமே என்று கேட்க வேண்டும். ஆனால் இவர்களோ மதிப்பும் மரியாதையும் வேண்டும் எனக்கு. எல்லா மரியாதையும் எல்லா மதிப்பும் எல்லா கண்ணியமும் அல்லாஹ்வுக்குரிய உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னைத்தவர் கதி இல்லை என்பதாகும். கும்பிடுதல் என்பதாகும். ஜபிக்கின்றேன் என்பதாகும். உன்னையே ஸ்தோத்திரம் செய்கின்றேன் என்பதாகும். உன் புகழையே நான் மதிக்கிறேன் என்பதாகும். அனைத்து கண்ணியமும் உனக்கு. நீ நாடினால் நான் கண்ணியவனாக வாழ முடியும். இந்த உலகத்தில் எனக்கு கண்ணியம் கிடைக்கும். நீ நாடினால் எனக்கு இதுவும் கிடைக்கும். பயப்படுகின்றேன். கெட்ட சக்திகள் உருவாவது உன்னுடைய பெருமையின் காரணமாக. மனம் என்ற மனிதனுடைய அமைப்பு அடங்குவதற்கும் பணிவோடு இருப்பதற்கும் பதிவோடு இருப்பதற்கும் பிறரை கவனிப்பதற்கும் பிறர் மீது நாம் இறக்கம் கொள்வதற்கும் அவர்களுக்கு நாம் கருணை புரிவதற்கும் உனக்கு மேல் நான் இருக்கின்றேன் என்று மற்ற மனிதர்களை ஏங்கச் செய்வதற்காக அல்ல. அந்த இயக்கத்தில் பெருமையும் பொறாமையும் போட்டியும் ஏற்பட்டுவிடும். சமுதாயமே அழிந்துவிடும். அனைத்து கண்ணியமும் அனைத்து பெருமையும் அனைத்து பெருந்தன்மையும் அவனுக்குரியது என்று இருக்கும் பொழுது நானும் ஒக்க எனக்கும் வேணும். அவனுக்கு மட்டும் கண்ணியம் வந்தால் போதுமா? எனக்கு ஒரு மரியாதை வேண்டாமா சொல்லிட்டு இறைவன் முன்பாக நாம் நிமிர்ந்து நிற்கின்றோமே. மற்ற மனிதர்கள் அடங்கியிருக்கும் பொழுது நான் பெருமையை கொண்டு நிச்சயமாக இறைவன் சூழ்ந்தறிகின்றான், நுணுக்கமாக கவனிக்கின்றான், ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கின்றான். ஒவ்வொன்றுக்கும் அவனுடைய வேதனை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த நாள் நெருங்கி இருக்கக்கூடும். கவலைகள் அதிகமாகி அந்த அதிகமாக உச்சத்தில் பயமும் ஏற்படுமே. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது பொருள். அந்த பயம் உங்களுடைய நிகழ்வாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வதற்கு முன்பாக உங்களை சுற்றிலும் கேள்விகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். பார்க்கும் இடமெல்லாம் கேள்விகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும், கஷ்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அறிய வேண்டும், நெருங்க வேண்டியது நெருங்கிவிட்டது, அடுத்தது நான் தான் என்று பயப்பட வேண்டும். ஆஸ்பத்திரிக்கு சொல்கிறோமே அங்கே நல்லதான் இருக்குது, இதோட மோசமானவங்க இருக்காங்க இல்லையா? நான் அந்த நாடை நெருங்கி கொண்டிருக்கேன் வேகமாக. அது என்னை ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்க அவ்வளவு கேடுகளையும் பார்க்கின்றேன். ஒரே கட்டிடத்திற்குள் இவ்வளவு பெரிய அசிங்கங்களும் அலங்கோலங்களும் அலறல்களும் கூப்பாடுகளும் மரணங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு நான் செல்கின்றேன். விதிக்கப்பட்ட இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் என்பது பொருள். விலக வேண்டும். இதயங்களில் தங்குங்கள். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பாவமனைப்பு கேளுங்கள். மனம் அமைதி வேண்டும் என்று கேளுங்கள். மாறிவிட்டது. அமைதி ஏற்பட சூழ்நிலை மாறிவிட்டது. உங்களுடைய நோய்கள் நீங்கும். நீங்கிட்டதா என்று நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனசில் அமைதி இருக்குதா, மனசில் கலவரம் இருக்கான்னு பாருங்க. போதும். மனசில் கவலை இருக்கா, மனசில் நிம்மதி இருக்கான்னு பாருங்க. மனசில் உங்களுக்கு ஆறுதல் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஆறுதலும் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் பொழுது அவ்வளவு தீமைகளும் நீங்குவதற்கான இறைவனுடைய ஆணையம் வந்துவிட்டது. இனி நாளைய வாழ்க்கையை நன்மையை தவிர கிடையாது. இந்த வீணா போன மனிதர்களை மருத்துவர்களை நம்பி சரியாக இருக்காதுன்னு டெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே டெஸ்டிங் அப்பரேட்டஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது உங்களுடைய உள்ளம்தான். அங்கு அமைதி இருக்கிறதா, எல்லாம் சீராக இருக்கின்றது, கலவரம் இருக்கிறதா, நன்றாக இருக்கிறது என்று சொன்னாலும் சரி நிகழ வேண்டியது நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ரிப்போர்ட் நல்லா இருக்குது, ஆனால் இருக்குது டாக்டர் எனக்கு தலைவலி இருக்குது. ரிப்போர்ட்டும் கரெக்டாக ஒன்றும் இல்லையே, எல்லாம் நார்மலாக இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, பைத்திய டாக்டர்கிட்ட போங்க. இதுதான் உங்களுக்கான முடிவு. அந்த நேரத்துக்கு மட்டும்தான் மனம் வரும், மனசு வேலை செய்யும். நிச்சயமாக நான் பைத்தியம் தான். சத்தியத்தை விட்டுவிட்டு அசத்தியத்தை நான் பார்க்கும்பொழுது நான் பைத்தியமாகிவிட்டேன் என்பதை தவிர வேறு கிடையாது. தன்னால் முடியலன்னு சொன்னால் அதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் வழி இருக்குன்னு சொன்னால் நீ பைத்தியம் கரான். இது மருத்துவம். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சமீபமாக இருக்கின்றது அந்த நாள். இந்த நாளில் தந்தை தன் மகனுக்கு உதவ முடியாது. விடு பிதுங்க பார்த்து கொண்டிருக்க முடியும், ஒப்பாரி வைக்க முடியும், உதவி செய்ய முடியாது. அந்த ஒப்பாரி உங்களை இன்னும் வேதனைக்குள்ளாக்கும். பிள்ளை தன் தந்தைக்கு எதனையும் நிறைவேற்றி வைக்க சக்தி பெற மாட்டான். இதுக்கு மேலே உங்களுடைய உறவுடைய நெருக்கத்தை பற்றி என்ன நினைக்கப்படுகிறீங்க? இது நிகழ்வில்லையா, நிகழ்ந்ததை பார்த்தது இல்லையா? ரெண்டு பேரும் முடிவெடுங்க நிற்கிறது என்ன செய்யறது தெரியாமல் கையை பசிக்கிறது பார்த்தது கிடையாது. நான் உனக்கு நீ உனக்குன்னு இத்தோட வாழ்ந்து வந்தீங்களே, எங்களுடைய கூட்டம் என்னை பாதுகாக்கும் என்று உறவுகளையும் நாலு பேர் வேணும் என்று நல்லதுக்கு வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே, இப்போ நல்லதுக்கு நாலு பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, என்ன செய்ய முடியும்? கெட்டதுக்கு 4 பேர் வேண்டாம், நீங்கள் ஒருத்தரே போதும். இறைவனை விட்டு வெளியது காரணமாக சொந்தத்தை சொந்தம் என்பது இது மட்டும்தான் ஒருவனுக்கு, இதற்கப்பால் சொந்தம் கிடையாது. இறைவன் ஒருவன் தான் சொந்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எந்தெண்டும் இருப்பவன். அந்த நேரத்திலும் சுகமாகுங்கள், கவலை வேண்டாம் என்று இருக்கும் பொழுது நான் இதனை சுத்தமாக கேட்கக்கூடிய தகுதி இழந்து விட்டேன். காது மந்தம் கொண்டு விட்டது. இனி பார்ப்பதெல்லாம் ஓலங்களையும் அதுதான் சத்தியம், இதுதான் எனக்கு நிகழப்போகிறது என்று உறுதி கொண்டு மரணமடையும் பொழுது நாம் நிராகரிப்பவர்களாக, முற்றிலும் இந்த உலக வாழ்க்கையில் நஷ்டமடைந்தவர்களாக, அடுத்த வாழ்க்கையில் நரகமே நிச்சயம் என்ற அந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மரணித்தோம் என்பதை தவிர இந்த கெட்ட வாழ்க்கைக்கும் கெட்ட முடிவுக்கும் வேறு என்ன சொல்லிருக்க முடியும்? அஞ்சு கொள்ளுங்கள். தந்தை தன் மகனுக்கு உதவ முடியாது, பிள்ளையும் தன் தந்தைக்கு எதனையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. நிச்சயமாக அவனை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை மட்டுமே நீங்கள் கும்பிட வேண்டும், அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை என்பதனுடைய பொருள் அல்ல. அந்த அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது, சந்தேகமே இல்லை. நிகழ்வது நிகழ்ந்து தீரும், யாராலும் தடுத்துட முடியாது. அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பவர் எவரும் இல்லை, ஒரு தீமையை நாடிவிட்டால் அதனை தடுப்பவரும் எவரும் இல்லை, விளக்கி வைப்பவரும் இல்லை. அச்சம் கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ள முடியாது, உங்களுக்கு நீங்களே யார் என்று தெரியக்கூடிய முடியாத அளவுக்கு மனம் அலைக்கழிக்கப்பட்டுவிடும். உங்களில் யாரும் எவருக்கும் உதவி செய்ய முடியாது, தந்தையும் பிள்ளையும் நெருக்கமான ஒரு இவர்களே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, வேறு யாருடைய உதவியை நீங்கள் நாடுவீர்கள்? அந்த நேரத்தில் நான் நம்பிக்கை கொண்டேன் என்று கூறுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை இவர்கள் அறிவிக்கின்றனர். ஆக இறைவனுடைய வார்த்தை இந்த உலக வாழ்க்கையை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை. உங்களுடைய அவ்வளவு வகையான வாழ்க்கையினுடைய வழிமுறைகளும் வீணும் வேடிக்கையும் விளையாட்டும் தவிர கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கின்றான் என்றால், படைக்கப்பட்ட இனங்களிலேயே மிக உயர்வான படைப்பினமாக உங்களை அமைத்திருக்கின்றான். அந்த மனம் என்பதையும் மனதின் சாட்சியமாக ஆன்மாவையும் வைத்ததன் காரணமாக, அந்த மனதையும் தொலைத்துவிட்டு ஆன்மாவையும் தொலைத்துவிட்டு மனதை உரிமையாக்கிவிட்டு பிறகு கண்ட குப்பைகளை எல்லாம் உள்ளே போட்டுக்கொண்டு இறைவனுக்கு பதிலாக குப்பைகளை நம்பி குப்பைகளை வழிபட்டு வாழ்ந்ததன் காரணமாக, இறைவனை நீங்கள் குப்பையாக கருதினீர்கள் என்ற அந்த குற்றச்சாட்டின் காரணமாக நரகம் நிச்சயமாகிடும். இந்த உலகத்திலும் அந்த வேதனையை பார்க்க நேரிடும். பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்று உள்ளச்சத்துடன் கூடிய பிரகாசமான வாழ்க்கையாக அமைய இருக்கின்றது. மனிதர்களை பற்றி பயப்பட வேண்டாம், மனிதர்களுடைய வார்த்தைகளை பற்றி பயப்பட வேண்டாம், அவர்களுடைய போக்குகளை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் இந்த அகிலத்தில் தனிமையானவர்கள், அவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருங்கள். இந்த உலக வாழ்க்கையை யார் ஏமாற்றிவிட்டதோ, அந்த ஏமாற்றுபவனும் அல்லாஹ்வை குறித்து உங்களை ஏமாற்ற வேண்டாம். உள்ளத்தில் நெஞ்சத்தில் தங்குங்கள், தெய்வ உள்ளமாக இருக்கின்றது. அந்த தெய்வ உள்ளம் உங்களுடைய புண்ணிய பூமியின் பிரசன்னமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கைக்கு இதைவிட வேறு வழி இல்லை என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். சத்திய பாதையின் மீது எங்களை என் இறைவனை வழிநடத்துவாயாக. எங்களில் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. உன்னை விட்டு வெளியேறியதன் பாவம், பூசாரிகளை பின்பற்றியதன் பாவம், என்னுடைய முன்னோர்களையும் நீ மன்னிப்பாயாக. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனாலும் இறந்து போனவர்களை பற்றி எந்த மன்னிப்பும் முடியாது, ஏனென்றால் அவர்களுடைய ஃபைல் க்ளோஸ்ட். அவர்களுடைய நன்மைக்கும் அவர்களுடைய தீமைக்கும் அந்த ஃபைல் பதில் சொல்லும். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். உங்களை வழிகெடுத்த பாவமும் தாங்கள் வழிகெடுத்த பாவங்களும் இரண்டு பாவங்கள் கலந்திருக்கின்றன. நான் இன்று என் பெற்றோர்கள் என்னை வழிகெடுத்த பாவத்தை விட்டு விலகிக்கொள்வேன் ஆனால், என் மூலமாக நான் வழிகெடுக்கப்பட்டதற்கும் அவர்கள் காரணமாக இருந்த அந்த பாவத்திலிருந்து நான் அவர்களை விடுவித்து விட்டேன் என்பது பொருள். இப்பொழுது அவர்களுக்கும் சொல்கின்றேன், நீங்கள் போகக்கூடிய பாதை தவறாக இருக்கின்றது, வெளியேறுங்கள். உங்களுடைய கட்டிடங்களை பூசாரிகள் கற்றுக் கொடுத்த கட்டிடத்தை வெளியேறுங்கள், உள்ளத்தில் தங்குங்கள், தெய்வ உள்ளத்தில் இருக்குங்கள், இங்கு உங்களுடைய நன்மைகளுக்கு ஏதுவாக இருக்கும். ஆக நான் என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அவர்கள் என்னை வழிகெடுத்த பாவத்திலிருந்தும் அவர்களை விளக்கி அவர்களையும் வழிகட்ட பாவத்திலிருந்தும் விளக்குவதற்கு நான் என்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை நாம் செய்தாக வேண்டும். சொல்வது மட்டும்தான் கடமை, நிர்பந்திப்பதல்ல. சொல்லியிருந்தால் ஒருவேளை விலகிருக்கலாமோ, இந்த மாதிரியான வேதனையில் இருந்திருக்க வேண்டாமே என்று பின்னர் நீங்கள் மனம் அங்கலாய்ப்பதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இன்று உங்களை இறைவன் அறிவிக்கின்றான். நீங்கள் திருந்தி அவர்களுக்கு வழிகாட்டுதலை அனுப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த உண்மையில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவர்கள் பார்க்கட்டும், இறைவனுடைய அனுகூலங்கள் எப்படி கண்டு பார்க்கட்டும், அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், ஒருவேளை அவர்கள் மாறிவிடலாம். இந்த நன்மையை பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். முதலில் அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். என்னை வலியுறுத்தின் பாவமும் அவர்கள் வலியுறுக்கப்பட்ட பொழுது சிந்தனையின்றி அவர்களுடைய முன்னோர்களை அவர்கள் பின்பற்றியதன் காரணமாகவும் என் பெற்றோர்களை மன்னிப்பாயாக இறைவனே. என்னுடைய குடும்பத்தினரையும் சந்ததிகளையும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக இறைவனே. இனியும் எங்களுடைய ஆன்மாவை விட்டும் உள்ளத்தை விட்டும் இந்த தெய்வ சன்னிதானத்தை விட்டும் வெளியில் விடாமல் நீ பாதுகாத்துக் கொள்ள. நீ ஒருவனே போதுமானன் என்று உன்னிடமே பொறுப்பேற்படுத்துகின்றோம். நிச்சயமாக நீயே பொறுப்பேற்றுக் கொள்வதில் மிகவும் சிறந்தவன். நம்பிக்கை கொண்டோம், நம்பிக்கை உறுதிப்படுத்தி அளிப்பாயாக. எங்களுடைய தீமைகளிலிருந்தும் கவலைகளின் எங்களை பாதுகாத்து எங்களை உயர்வான அந்த பாதைகளில், மேன்மையான அந்த வழிகளில் என்றென்றும் எழுத்திருக்க செய்வாயர்கள். இந்த உலகத்திலேயே சொர்க்க வாழ்க்கை என்ன என்பதை காட்டுவாயாக இறைவனே. இனியும் நீ வாக்களித்த அந்த சொர்க்க பூமி எங்களுக்காக உண்டு என்பதையும் நம்பிக்கை கொண்டோம். இன்று நம்முடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பமாகின்றது.